வணக்கம், நான் பத்மினி அர்ஹந்த். இந்த பதிவின் தலைப்பு அரசியலின் வெத்து வீராப்பு. அரசியல் வெத்து வீராப்புக்கு குறைச்சல் இல்லை. அரசியலிடம் நீங்கள் கேள்வி கேளுங்கள், அவர்கள் பதிலுக்கு பதில் அவர்கள் கேட்பது கேள்விதான். அவர்கள் இதுதான் கேட்பார்கள், நீங்கள் என்ன சாதிச்சு விட்டீர்கள், நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க எங்களை வந்து கேட்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க எங்களை வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு பதிலுக்கு பதிலாக அவர்கள் கேள்விக்கு பதில் வந்து கேள்வியாகத்தான் மக்களிடமும் இல்லாவிட்டால் யாராவது எங்கேருந்தோ வந்து கேள்வி கேட்டால், ஏன்னா ஊடகம்லேருந்து திரையுலகம் எல்லாமே அவர்கள் கைவசத்தில் இருக்கும் பொழுது அங்கிருந்து எதுவும் கேள்வி வர்றது வந்து அப்படியே கேள்வி வந்துவிட்டாலும் இவர்களால் கொடுக்கப்பட்ட கேள்வியை தான் அவர்கள் கேட்டு அதற்கு ஏற்கனவே தயாரித்த பதிலை அவர்கள் அளிப்பதில் அதிலும் அவர்கள் வல்லவர்கள், தேர்ந்தெடுத்தவர்கள், அதனால் அதில் ஆச்சரியமில்லை. ஆனால் அப்படி யாராவது எங்கிருந்தோ வந்து தப்பித்தவறி அவங்களிடம் வந்து அவர்களிடம் கேள்வி கேட்டால் அதற்கு பதிலுக்கு பதில் அவர்கள் கொடுப்பது கேள்விதான். அவர்கள் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், நீங்கள் என்ன சாதித்து விட்டீர்கள், சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பவர் யார், அவர்களா இல்லாவிட்டால் யாரிடம் கேள்வி கேட்கிறார்களோ, இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய பொறுப்பா. யார் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து மக்கள் வரியால் தன் பத்து என்ன 10,000 தலைமுறைக்கு கோடான கோடி சொத்தை கொள்ளையடித்து திரட்டி கொண்டு அதையும் அயல் நாடுகளில் புதைத்து அந்த சுரங்கத்தில் புதைத்து வைத்திருக்கிறன்றனால தான் இவர்கள் தேர்தல் வைத்தாலும் சரி வைக்காட்டினாலும் சரி இவர்களுடைய பதவி என்றைக்கும் உறுதி என்று அந்த அயல் நாட்டில் உள்ள வெளியில் உலகை தன் கையில் வைத்திருக்கோம் என்ற அந்த கூட்டம், அந்த சதி கூட்டம் இவர்களுக்கு முழு சலுகையும் முழு ஆதரவும் கொடுத்திருக்கிறது. அதனால தான் இவர்கள் இவ்வளவு ஜம்பமாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்து, ஏன்னா மக்களுடைய பணத்தை மக்களுடைய அவர்கள் மாடாக ஓடாக உழைத்து மாநிலத்துக்கும் தேசத்துக்கும் சேகரிக்கிற பணத்தை எல்லாம் இவர்கள் சுருட்டி கொண்டு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து சுருட்டி கொண்டு வெளியில் இருக்கிற சுரங்கத்தில் புதைப்பதினால்தானே அவர்களிடமிருந்து இவர்களுக்கு சலுகை வருது. ஏன்னா இங்கிருந்து கொள்ளையடிக்கிற சொத்து தான் அங்கே அவர்களுடைய பொருளாதார நிலைமையை ஓஹோன் என்று ஆக்குகிறது. ஏன்னா அவர்களுக்கு அந்த அவர்களுடைய நாட்டின் மக்களுக்கு ரொம்ப வசதியான வாழ்க்கை எதுக்கு எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி இவர்கள் போல இருக்கிறவர்கள் இவர்கள் அவர்களுக்கு அடிமையாக்கி அப்படியே இவர்கள் அடிமையாக ஆகும் பட்சத்தில் மாநிலத்தில் உள்ள மக்களும் தேசத்தில் உள்ள மக்களும் அவர்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதனால் அப்படி இருக்கும் ஒரு சுழல், இந்த மாதிரி ஒரு சுற்று இந்த வட்டாரம், இந்த வட்டாரத்தில் யார் அடிபடுவது என்றால் சாதாரண பொதுமக்கள்தான். அவர்களுடைய பாவங்கள்தான் இவர்கள் வந்து சர்வசாதாரணமாக அதை அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அவர்கள் தன்னுடைய குடும்பமும் தானும் தன் தலைமுறையும் என்றைக்கும் நீடித்து நல்ல சுகமான வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிநாட்டில் அயல் நாட்டில் உள்ள சுரங்கத்தில் இவர்கள் அதை புதைத்து வைக்கிறார்கள். அதை பாதுகாப்பதற்காகத்தான் இவர்கள் இந்த மாதிரி அரசியல் நடத்து. வாரிசு அரசியல் எதற்காக வருகிறது? ஒரு நாட்டில் குடியரசு என்ற பெயரில் வாரிசு அரசியல் வருதே, அது எப்படி வருகிறது? அதை இவர்கள் எப்படி நியாயப்படுத்த முடியும்? எப்படி நியாயப்படுத்துகிறார்கள் என்றால் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு பதிலாக மறு கேள்வி அவர்களிடமிருந்து வருகிறது. ஐயா அவர்களே, சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பது நீங்கள், நான் அல்ல. சிம்மாசனத்தில் உட்கார்ந்து மக்களின் வரியால் எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் சொத்து சேகரிக்க முடியுமோ எல்லாத்தையும் சேகரித்து கொள்ளையெடுத்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் தான் அதை புதைத்து வைத்திருக்கிறீர்கள். அதனால் அந்த பதவி மோகம் இருக்கே, அந்த மோகம் வந்து அதிலே ஒரு காந்த ஈர்ப்பு மாதிரி ஆகி அது காந்த ஈர்ப்பாகிறது, மாதிரி இல்லை காந்த ஈர்ப்பாகிறது அந்த மோகம். அதோட பேராசை வந்து ஒரு கொடிய நோய் இருக்குது. அந்த பேராசையினால் அந்த பேராசை உங்களை படுத்தி வைக்கிறது, அதிலும் சந்தேகமில்லை. அதனால தான் இவ்வளவு துணிச்சலாக நீங்கள் எல்லாம் மக்கள் மாநிலம் தேசம் என்ற பொக்கிஷத்தில் கை வைத்து அங்கிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சுருட்ட முடியுமோ அது எல்லாத்தையும் வெளியில் போய் சுரங்கத்தில் வைத்திருக்கிறீர்கள். அதை பற்றி கேள்வி கேட்டால் ஒரு சினிமா என்ற ஒரு திரையுலகத்தை கொண்டு வந்துக்கிட்டு அது யார் நடிகை என்ற பெயரில் யாரையாவது கொண்டு வந்து நிறுத்தி வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு வேற ஒரு ஒன்று வச்சு யாரையோ ஒருத்தரை திணிச்சு அவரை ஜேர்னலிஸ்ட் என்று ஆக்கி என்னென்னமோ தில்லுமுல்லாம் பண்ணி ஒரு நாடகத்தை நடத்தி அதை ஒரு விஷயமாக்கி அப்புறம் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் மறந்தாச்சு. நீங்கள் அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. அந்த நடிகை எப்படி எப்படி கொந்தளிச்சு போய் பேதளிச்சு போய் சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் எங்களுடைய இதை பற்றி அசிங்கப்படுத்தலாம் அது இதுன்னு. இங்கே கேள்வி கேட்டது யார் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கள்ட்ட கேள்வி கேட்டது, அதை எப்படி திசை திருப்பி விட்டாச்சு. இந்த மாதிரி அதனால தான் சொல்கிறது, திரையுலகம் ஊடகம் இரண்டுமே அரசியலுக்கு, அதுவும் எந்த மாதிரி அரசியல், கள்ள அரசியல், கொள்ளைக்கூட்ட அரசியல், எந்த அரசியலுக்கு வந்து தன்னுடைய வாக்கு மக்கள் கொடுத்த வாக்குக்கு தன் வாக்கு அவர்கள் தன் வாக்கை நிறைவேற்றினார்களா அப்படின்னு சொல்லி கேட்க போனால் அதற்கு பதில் இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட செயலில் தானே எதுவும் காட்ட முடியும். செயலில் அங்கே பூஜ்ஜியமாக இருக்கும் போது, சூன்யமாக இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி தான் ஒரு இந்த ஒரு தலையில்லாமல் கால் இல்லாமல் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த சைட் ஷோ அந்த அந்த பக்கத்தில் ஒரு இந்த இதை ஆரம்பிச்சிடுறது, ஒரு வித்தையை காமிச்சிட்டு, இது வந்து வித்தையும் சொல்ல முடியாது, இது சரியான தெருக்கூத்து. தெருக்கூத்து தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த தெருக்கூத்தை உட்கார வச்சு அதை ஒரு சினிமான்ற பேரில் நாங்கள் வந்து இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கிளப்பி அதை வந்து ட்ரெண்ட் போட வைக்கிறது மீடியாவில், சோஷியல் மீடியா அது இதுன்னு சொல்லிட்டு, யூடியூப் அது இது, யூடியூபர் வந்தாராம் யூடியூபர் போனாராம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு தலைமுறை தலைமுறைக்காக கொள்ளையடிச்சிட்டு அங்கே சுரங்கத்தில் பதுக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் எது சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது, நீங்கள் பதவியில் உட்கார்ந்துருக்கிறது, நீங்கள் கடமை உங்களோடது, பொறுப்பு உங்களோடது, நலனோ அது எந்த விதமான லாபமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் அதுக்கு பதில் நீங்கள் தான் கொடுக்கணும். அப்படி இருந்து தேர்தல் என்ற ஒரு சால்ஜாப் வருதே, அந்த தேர்தலும் எந்த மாதிரி வாழுதுன்னு சொல்லிட்டு அதுவும் தெரிஞ்ச கதை தான். அந்த தேர்தல் எப்படி நீங்கள் காசு வாங்கி ஓட்டுலேருந்து எதுலேருந்து எல்லாம் கருப்பு பெட்டியில் நிறைஞ்ச கருப்பு பணம், கருப்பு பெட்டியில் பூட்டி வைத்த கருப்பு பணம் கருப்பு வாகனத்தில் வந்து இறங்கி எல்லார் கண் முன்னாடி தான். அதுவும் இப்பெல்லாம் எங்கே அதான் தெளிவாக பட்டப்பகல்லே கொள்ளையடிக்கும் போது வெக்கமாவது வேறு ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெக்கத்தெல்லாம் எப்போவோ பட்டம் விட்டாச்சு. அப்படின்றதுனால கருப்பு பணம் கருப்பு பெட்டியில் நிறைய அதில் நிறைத்து அந்த கருப்பு பெட்டி கருப்பு வாகனத்தில் வந்து அது தேர்தல் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மைதானத்திலே வந்து இறங்கும் அளவுக்கு அவ்வளவு திடம், அவ்வளவு திண்ணக்கமான தேர்தலை திருடும் அரசியல். அப்புறம் வேறு என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லிக்கலாம், தன்னுடைய நெஞ்சை தட்டி கொண்டு, மார்பை தட்டி கொண்டு, பார்த்தீங்களா நாங்கள் ஜெயித்தோம் யா, நீங்கள் ஜெயிச்சிங்களா, எப்படி ஜெயிச்சிங்க அதையும் சொல்லுங்கள், அதையும் ஒத்துக்கோங்க. அதுக்கும் அதான் அரசியலுக்கும் நாணயம்க்கும் நேர்மைக்கும் எப்போவுமே ஏணி வச்சா ஏணி என்ன, ஹெலிகாப்டர்லேருந்து விண்வெளி விமானத்தை வச்சாலும் எட்டாது. அப்படி இருக்கும்போது நாணயம் நேர்மை அதெல்லாம் அரசியலுக்கு கட்டுப்படி ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது அரசியலையும் தேர்தலையும் விலை பேசி வாங்கும் கருப்பு பணத்தில் கள்ளப்பணத்தில் விலை பேசி வாங்கி மக்களுக்கு எப்படி ஓட்டு வாங்குறாப்புல அங்கேயும் எப்போவுமே வாடிட்டு இருங்க, எப்போவுமே பட்னி பசி பட்னின்னு இருங்க, இல்லாட்டினா அரைப்பட்னியாக போட்டு வைக்கிறோம், அது இன்னும் ரொம்ப நல்லது. முழு பட்னியாக இருக்கிறத விட அரைப்பட்னியாக இருந்ததுன்னா நல்லது. ஏன்னா அப்போவே அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் லபோ லபோன்னு அடிச்சுப்பீங்க. அதனால் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கும் போது அப்போ தான் உங்களோட ஞாபகம் வர்றதே எங்களுக்கு. இந்த தேர்தல்ன்ற சமயத்தில் உங்களோட ஞாபகம் வந்தப்போ உங்கள் வீட்டுக்கு வாசலில் துரதிருஷ்டவசமாக வர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் நடத்தினா தானே எங்களுடைய கதை இன்னும் நீடிக்க முடியும். இல்லாட்டினா எங்களுடைய கதை எப்பவும் முடிஞ்சு திரை முடியிருக்குமே. அதனால் அதை நாங்கள் மூட விட மாட்டோம். அதனால் உங்கள்கிட்ட கை கட்டி வந்து அந்த தேர்தல்ன்ற சமயம், அந்த தேர்தல்ன்ற அந்த இது அந்த காலம் வரும்போது அந்த அப்போ தான் உங்கள்கிட்ட வந்து கை கட்டி நிற்கிறோம். அதுவும் எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ பொய் சொல்ல முடியுமோ அவ்வளோ பொய் சொல்லிட்டு, ஏன்னா அதுதான் எங்களுடைய எங்களுக்கு சர்வசாதாரணமாச்சே. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம், என்ன எப்படி இருக்கீங்க ஐயா, எங்களுக்கு தண்ணி இல்லையா, தண்ணி வசதி இல்லையா ஐயா, எங்களுக்கு வந்து மழை வந்ததுன்னா எல்லாம் ஒழுகி அப்படியே ஓடுதையா, எங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு இடத்துக்கு கூட இது இல்லையா, சாக்கடையெல்லாம் இப்படி ஓடுதையா, ரோட்டில் வந்து நடக்கிறது கூட இது இல்லையா, அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனைக்கு மேலே அவங்க வந்து அப்படியே பட்டியல் போட்டுக்கிட்டே போவாங்க. ஆனால் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் வாங்கிட்டு இதெல்லாம் கேட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதி என்ன சொல்கிறது, சரி உங்களுக்கு இலவசமாக ஒவ்வொன்று உங்களுக்கு ஒரு வேட்டி ஒரு புடவை இல்லாட்டினா கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி அந்த பகுதியில் தொகை ஜனத்தொகை நிறையா இருந்ததுன்னா சரி உங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு இந்த குக்கர் கொடுத்துட்றோம் இல்லாட்டினா அரிசி அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்துட்றோம் உங்களுக்கு இலவசமாக, இலவசத்தில் நாங்கள் கொடுத்துட்றோம், வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டுட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிற ஓட்டு இதெல்லாம் ஒரு வெற்றின்னு அர்த்தம் இல்லை. லஞ்சம் கொடுத்தே உருவான அரசியல், லஞ்சத்திற்காகவே இருக்கும் அரசியல், லஞ்சம்தான் தன்னுடைய லட்சியம் என்று இருக்கும் அரசியல், இந்த மாதிரி வெட்கத்தையெல்லாம் விட்டுவிட்டு தன் வெற்றியை பற்றி பேசும் இந்த மாதிரி அடைஞ்ச, இது வெற்றி இல்லை இது ஒரு துரோகம், ஒரு பச்சை துரோகம், அதுலேயும் வந்து வெட்ட வெளியில் மக்களின் பதற்றத்தையும் அவர்களுடைய ஏக்கத்தையும் எல்லாத்தையும் விலை பேசி அவர்களுக்கு இலவசமாக ஏதோ பிச்சை போடுகிறாப்புல, அவர்களுக்கு அவர்களுடைய பணத்தையே அவர்களுக்கு ஏதோ பிச்சை போடுகிறாப்புல தானம் பண்ணுற மாதிரி ஒரு அது ஒரு நடிப்பு. அதை நடித்து விட்டு ஓட்டை வாங்கி கொண்டு திரும்பவும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லிட்டு அந்த வகையில் போகிற அரசியல் நிச்சயம் தன் மார்பில் தட்டிக்கிட்டு சொல்ல வேண்டியது தான், அவசியம் சொல்ல வேண்டியது தான். எப்படி, நாங்கள் தானே ஜெயித்தோம், நீயா ஜெயிச்ச, நாங்கள் தானே சிம்மாசனத்தில், ஆமாம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அமர்ந்து கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களையும் எவ்வளவுக்கு எவ்வளவு தேசத்தையும் மாநிலத்தையும் மொட்டையடிக்க முடியுமோ, அவங்கள எவ்வளவுக்கு எவ்வளவு திவாலாக்க முடியுமோ அவ்வளோ திவாலாக்குறது, அதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு. யாருக்கு வந்து தன்மானம் சம்மானம் சொல்லுவாங்க, யாருக்கிட்ட தன்மானம் என்று இல்லாமல் போய்விட்டதோ அவர்கள்தான் தன் மார்பை தட்டி கொண்டு சொல்லலாம், நாங்கள் தான் தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் தான் வெற்றியை அடைந்திருக்கிறோம், இது வெற்றியா இல்லை இது வெற்றி கிடையாது, இது பச்சை துரோகம் செய்து மக்களை ஏமாற்றி அவர்களின் அவல துன்பங்களை விலை பேசி அவர்களின் பணத்தையே உபயோகித்து அவர்களுக்கே இலவசம் என்ற தானத்தை கொடுக்குற மாதிரி தன்னைத்தானே என்னோ பெரிய தர்மின்னு சொல்லிட்டு தர்மர் தான தர்மம் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு அது ஒரு பாசாங்கம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பச்சை துரோகம், இதுக்கு வந்து வேறு எந்த விதத்திலையும் பார்த்தாலும் இது வந்து ஒரு வெட்கமில்லாத ஒரு நாணயமற்ற ஒழுக்கமற்ற வியாபாரமாகிய இந்த அரசியல், அதில் உட்கார்ந்திருப்பவர்கள் தன்னுடைய தேர்தலின் வெற்றியை ஒரு பெரிய தன்னுடைய வீரம், தன்னுடைய திறமை, தன்னுடைய அதிகாரத்தின் சின்னம் என்று நினைப்பவர்கள் வந்து எவ்வளவு அடிமுட்டாள்கள் என்று அவர்களின் செயல்கள் மூலமாகவே காண்பிக்கிறார்கள். அதனால் தேர்தலின்னு சொல்லிட்டு வெற்றின்னு சொல்லிட்டு அடைஞ்சிங்கன்னா, அப்புறம் அதுக்கு மேலே சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, நீங்கள் செஞ்சதுக்காக மக்கள் தானாகவே ஓடி வந்து, நீங்கள் அவர்களுக்கு இலவசம் பிச்சையாக கொடுக்க வேண்டாம், இலவசம் என்ற லஞ்சத்தை கொடுத்து அவர்களிடமிருந்து ஓட்டு வாங்காமல், கருப்பு பெட்டியில் கருப்பு பணத்தை நிறைத்து கொண்டு, கருப்பு வாகனத்தில் வந்து அது இறங்கி அதை விநியோகம் பண்ணி, ஹெலிகாப்டர்லேருந்து எடுத்துகிட்டு போய் இல்லாட்டினா எந்த விதத்திலையும் அதை இடம் விட்டு இடம் மாற்றி தேர்தலில் விநியோகம் பண்ணி அந்த கருப்பு பணத்தையும் கள்ள நோட்டையும் அடித்து எவ்வளவுக்கு எவ்வளவு தெல்லுமுல்லாம் பண்ணி ஜெயிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கடைப்பு அதை அபகரிக்கும் மக்களின் ஆட்சியை அபகரித்து தன் அதிகாரத்தையும் சர்வாதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு அதை சர்வாதிகாரமாக ஆக்கி ஆசனத்தில் உட்கார்ந்து, சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இந்த மாதிரி அதிகாரத்தோடு தன்னுடைய தான் என்னமோ சாதித்த மாதிரி ஒரு பிம்பத்தை காண்பிப்பது வந்து பகல் கனவு என்பது தான் சொல்ல முடியும். ஏன்னா அது நனவாக தனக்கு தெரிந்தாலும், ஆனால் அது எப்படி அடைந்தீர்கள் என்பதையும் அதையும் கவனிக்கத்தக்கதாகும். ஏன்னா ஒரு ரெண்டு பேர் கிளம்புறாங்க, ஒருத்தர் வந்து எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் போயிட்டுருக்காங்க, ஆனால் இன்னொருத்தர் வந்து அட அந்த வழியெல்லாம் விடப்பா, இந்த இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அங்கே ஒரு குறுக்கு வழி இருக்குது, இங்கே ஒரு இந்த சந்தில் போ, அந்த பொந்தில் போ, இங்கே திரும்ப லெஃப்டில் எடு, ரைட்டில் போ, நடுவில் வந்து இது, அப்புறம் இல்லைங்க அப்படிலாம் போனால் வந்து இது வராது, அதெல்லாம் விடு, நான் நம்ம சொல்கிறதுபடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பணம், கள்ளப்பணம், இது கூட இல்லை, யார் சரிப்பட்டு வரலையா அவனை சாய் குத்து வெட்டு கொலை என்ன வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து சர்வசாதாரண அரசியலுக்கு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி நாங்கள் வந்தாச்சு, வெற்றி எங்களுக்கு தான், சிம்மாசனத்தில் நாங்கள் தான் உட்காந்துருக்கோம், ஜெயிச்சிருக்கோம், அதனால் எங்களுக்கு தான் சகல மரியாதையும் சகல உரிமைகளையும் எங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் தான் வந்து நாங்கள் தான் அதிகாரம், ஏன் நாங்கள் தான் இப்பொழுது வந்து எங்களுடைய சட்டம், நாங்கள் செய்கிறது தான் சட்டம், நாங்கள் நடப்பது தான் நியாயம் என்று அதை ஏற்றுக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு இங்கிருந்து கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிற அரசியல் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்று பார்க்கலாம். ஏன்னா எதுவும் வந்து ஒரு காலத்திற்கு தான் செல்ல முடியும். அப்படி இருக்கும்போது வந்து எவ்வளவுதான் பொய் பித்தலாட்டம், எவ்வளவுதான் கொலைன்லாம் பண்ணி தன்னுடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய சர்வாதிகாரத்தையும் நீடித்து குடியரசு என்ற பெயரில் வாரிசு அரசியல் நடத்தி கொண்டு நீடிக்கும் அரசியல், அதே மாதிரி அந்த மற்ற அரசியல்களும் தன்னுடைய மத அரசியல், இன அரசியல், நிற அரசியல், இப்பொழுது பார்க்க போனால் பெண்களை வைத்து அவர்களின் உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப மும்மரமாகவும் முக்கியமாகவும் அரசியல் நடத்தும் அந்த மாதிரி ஒரு நிலவரமாகிவிட்டது. யாருக்கு பதறிப்போன தவறிப்போன ஒரு துப்பு இல்லாத அரசியல், அந்த மாதிரி அரசியல்களுக்கு அந்த வழியில் போகிறது கூட அவங்க இப்போ அதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தன்னுடைய சுய மரியாதை, சுய தன் மானம் என்று இருந்தால் அவங்க வந்து இந்த மாதிரி வழியிலையா நம்ம வந்து தேர்தலெலாம் நடத்தி நம்ம ஜெயிக்கணும், இதை எப்படி நம்ம ஜெயிக்கிறதாக நினைக்கிறதுக்கு ஒரு எப்பயாவது ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு ஞானோதயம் என்று வராவிட்டாலும் தன்னுடைய உள் மனசாட்சி என்ன சொல்கிறது என்றதையாவது கேட்பதற்கு ஒரு உணர்வு வரும். அதுவும் இல்லைன்னா பின்ன அரசியல், இந்த மாதிரி அரசியல் வந்து செத்துப்போன அரசியலுக்கு தான் ஒரு உணர்வும் எந்த விதமான உணர்ச்சியே இல்லாமல் அவர்கள் எப்படி பிணம் வந்து கிடப்பது போல் அவர்களுக்கு வந்து மரத்து போயிருதோ அந்த மாதிரி போயிர் செலுத்தும் அரசியலை வந்து அரசியலாகவே கருத முடியாது. அதனால் எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பிரச்சாரம் பண்ணி கூட்டணி மூலமாக என்னென்னமெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் தான் எப்படி எந்த மாதிரி ஜெயிக்கிறோம், எந்த மாதிரி தேர்தலெலாம் நம்ம நடத்தி நம்ம அந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்காக எந்த விதமான கைவசம்லாம் நம்ம பண்ணுறோம், அதையும் கைவரிசையும் காமிக்கிறோம், அதையும் யோசித்து பார்த்தால் இது வந்து வெற்றி இல்லை, ஒரு அவமானத்திற்கு பெரிய அவமானம் என்று தான் சொல்ல முடியும். அதற்கும் மேல் இதையும் ஒன்று நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ளும், சிம்மாசனத்தில் யார் உட்கார்ந்து கொள்ளையடுத்து மக்கள் வரியினால் அதை தனக்கு ஊதியம் மற்றும் இல்லாமல் ஊதிப்போன பலூன் கூட அவ்வளவு காற்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓரளவுக்கு தான் அந்த பலூனில் காற்று ஏற்ற முடியும். அதுக்கு மேலே போனோன்னா அந்த பலூன் உடஞ்சி தான் போகும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கிற அரசியல், எதுவும் அளவுக்கு மீறினால் அது வந்து தாக்குப்பிடி ஆகாது. அதனால் வந்து சவால் கேட்குறதுக்கு பதிலாக, கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக, சவுடால் விடுறதுக்கு பதிலாக இதை ஒன்று யோசித்து பார்க்கணும். இந்த மாதிரி அரசியல் ஒரு தரமில்லாத அரசியல், தகாத அரசியல், தகுதியற்ற அரசியலுக்கு இதுதான் சொல்ல முடியும். அதாவது சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பவர் நீங்கள், எப்படி நீங்கள் தேர்தல் எல்லாம் ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க, எப்படி அதை அபகரிக்கிறீர்கள் என்று அதை அந்த வார்த்தையை தைரியமாக, அதுக்கும் தைரியம் வேணும், துணிச்சல் வேணும். தன்னுடைய செயல்களை நாங்கள் செய்கிறது செயல் இப்படி தான் சொல்லிட்டு அதை ஒத்துக்கொள்வதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லைன்னா வந்து திராணியற்றவர்கள், அதுவும் தன்னைத்தானே ஆண் சிங்கம் சொல்லிட்டு சொல்கிறவர்கள் சுண்டலியாக மாறி இப்படி சுருங்கி போவது வந்து தனக்கு தான் அவமானம். மற்றபடி இன்னொருத்தவங்களை கேள்வி கேட்கறதுல அவசியமே இல்லை, அதுவும் ஒரு முட்டாள்தனம். வரி வாங்கி கொள்ளையடிக்கிறது நான் அல்ல, யார் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காங்களோ அது அவங்களுடைய பொறுப்பு, அவங்க தான் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளையும் பொறுப்புகளையும் அவர்கள் அதை செய்வதற்கு அவர்கள் தான் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தன் கடமையிலிருந்து தவறி அவர்கள் மற்றவர்களை கேள்வி கேட்கறதற்கு ஒரு உரிமை இல்லை என்று சொல்லி நான் பத்மினி அர்ஹந்த் உங்கள் நேரத்திற்காக உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.